நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சங்கீதாராஜன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர். சிரியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் காஸ்பியன் மாகடலில் தடுத்து நிற்கும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மைவாதிகள் மீது 26 குரூஸ் ஏவுகணைகளை வெடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அதிபர் புட்டினோடு தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றில் இந்த விவரங்களை வெளியிட்ட ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு, தமது 11 இலக்குகளும் அழிக்கப்பட்டன என்றும் பொதுமக்கள் எவருக்கும் காயம்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகரில் தங்களது மருத்துவமனை மீது அமெரிக்கா வான் தாக்குதல் நடத்தியது குறித்து ஜெனீவா உடன்படிக்கையின்படி சர்வதேச உண்மை அறியும் ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF தெரிவித்துள்ளது. யுத்தத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளின் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல் இது என அந்நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஜோவான் லியூ கூறியுள்ளார்.
We cannot rely on internal military investigation by the US, NATO and AGAN forces.
ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவும் இந்த சம்பவம் குறித்து மாற்றி மாற்றி பேசி வருவதால் எந்த உள்நாட்டு விசாரணையையும் நம்ப முடியாது எனவும் டாக்டர் லியூ கூறியிருக்கிறார். மருத்துவமனை மீதான இந்த தாக்குதல் தவறுதலாக நடந்துவிட்ட ஒன்று என அமெரிக்க ராணுவ தளபதி செவ்வாய்க்கிழமை கூறியிருந்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மத்திய திரைக்கடலில் மக்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கை ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. கடத்தல்காரர்களின் வள்ளங்களை அனைத்து கடல் எல்லைகளில் வழிமறித்து அவற்றில் ஏறவும் தேடுதல் புரியவும் கைப்பற்றவும் பொதுமக்கள் வள்ளத்திலே காணப்பட்டால் அவர்களை மீட்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 6 போர்க்கப்பல்கள் உத்தரவிடப்பட்டுள்ளன. இதுபற்றி குடியேற்றத்துக்கான அனைத்துலக அமைப்பின் தலைவர் பேசும்போது,
Only going after the boats will not stop or have a major impact on the flow because the organized criminal
கடத்தல் தொழில் புரியும் குற்றவியல் கும்பல்கள் இந்த நடவடிக்கையினால் பின்வாங்கிவிட மாட்டார். இதற்கு பதிலாக ஐரோப்பாவிற்குள் வந்து குடியேற இந்த மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு ஸ்வீடனின் தாமஸ் லிண்டல் என்பவருக்கும் அமெரிக்காவின் பால் மேட்ரிக் என்பவருக்கும் துருக்கிய பின்னணி கொண்ட அமெரிக்கரான ஆசிஸ் சன்கர் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பழுதடைந்த டிஎன்ஏவை செல்கள் எப்படி சரி செய்கின்றன என்பதை கண்டறிந்ததற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ள செல்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையான பார்வையை இவர்களது ஆய்வு வழங்கியிருப்பதாக விருதை வழங்கும் தி ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்திருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இஸ்ரேல் நாட்டிலும் மேற்கு கரை பகுதியிலும் பாதுகாப்பு நிலை மோசமாக இருப்பதால் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஜெர்மனிக்கான தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இன்று நடைபெற்ற வெவ்வேறு கத்திக்குத்து சம்பவங்களில் இஸ்ரேலர்கள் 3 காயம் பெற்றிருக்கிறது. ஜெருசலேம் பள்ளிநகரில் இஸ்ரேலியர் ஒருவரை பலஸ்தீன பெண் ஒருத்தி கத்தியால் குத்தியிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். இந்த பெண் சுடப்பட்டு இப்போது மருத்துவமனையில் மோசமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆஷ்கலோன் என்ற இடத்தில் இஸ்ரேலர்கள் இருவரை தாக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்.
மியான்மரில் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் பொது தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெற்றால் தன் தலைமையில் ஆட்சி அமையும் என அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவியான ஆங் சான் சூச்சி தெரிவித்திருக்கிறார். மியான்மரின் அரசியல் சாசனப்படி அவர் அந்நாட்டின் அதிபராக முடியாது என்ற நிலையிலும் இந்த கருத்தை ஆங் சான் சூச்சி தெரிவித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஹாங்காங்கில் உள்ள தபால் பெட்டிகளில் பிரிட்டிஷ் அரசு முத்திரையை மறைக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது அரசு இதற்கென முன்வைத்திருக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அங்கிருக்கும் பழைய தபால் பெட்டிகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் பிரிட்டிஷ் அரசு முத்திரைகள் உலோக தகடுகளால் மறைக்கப்படும். ஆனால் காலனி ஆதிக்க காலத்து பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என அங்கிருக்கும் கலாச்சார ஆர்வலர்கள் கூறுகின்றனர். 1997 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து ஹாங்காங் விடுதலை பெற்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.